SBS தமிழ்.
ப்ரூஸ் பாஸ்கோ என்ற பூர்வீக பின்னணி கொண்ட எழுத்தாளர், பேராசிரியர் மற்றும் ஆய்வாளர் பூர்வீக மக்கள் வேட்டையாடி வாழ்ந்தார்கள் என்ற கருத்தை மறுத்து அவர்கள் விவசாயம் செய்து வாழ்ந்தார்கள் என்று தனது ஆராய்ச்சி மூலம் அறிந்திருப்பதாக எழுதியும் பேசியும் வருகிறார். அவரை தொடர்பு கொண்டு அந்த ஆராய்ச்சி குறித்து கேட்டோம். பாடசாலை நாட்களில் தனக்கு போதிக்கப்பட்ட வரலாற்றுக்கும் தான் அறிந்தவற்றுக்கும் இடையில் பாரிய இடைவெளி இருப்பதை உணர்ந்ததால் தான் இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டதாக அவர் கூறினார்.
Well, the history of Australia that I was taught in school didn't appear to make any sense in terms of how Europeans invaded the land and took over the land. It just didn't seem logical and didn't seem to fit with any of the other experiences of colonial countries. And when I began to investigate that, I found that there was a land war took place over a number of years for possession of the soil, which Aboriginal people lost. But I also found information which indicated that Aboriginal people were not mere hunters and gatherers, but were conducting agriculture around the country and had domesticated a large number of plants, which they were cultivating and harvesting on a regular basis. So it seemed to me that the history needed to reflect the truth of Aboriginal culture and history.
தான் அறிந்த பல கதைகளில் தனக்கு மிகவும் விரும்பும் ஒரு கதை என்று சார்ல்ஸ் ஸ்டுவர்ட் என்ற நில ஆய்வு செய்த பிரித்தானியரும் அவரது குழுவினரும் ஆஸ்திரேலியாவின் மத்திய பகுதியில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த போது அங்கிருந்த பூர்வீக மக்கள் அவர்களுக்கு எப்படியான உணவு வழங்கி அவர்கள் உயிரை காப்பாற்றினார்கள் என்பதற்கு ஆதாரம் சார்ல்ஸ் ஸ்டுவர்ட் எழுதிய நாட்குறிப்புகளிலிருந்து கிடைத்திருக்கிறது என்பதை விவரித்தார்.
There were stories of vast fields of agriculture being witnessed by non-Aboriginal people, but one story that I found very telling was when Charles Sturt was trying to so-called explore Australia. You know, explore is a ridiculous concept when the land was already very well known by Aboriginal people for 100,000 years. But when he was doing his so-called exploration, he was dying. Members of his party had died, all were close to death. Many of the horses had died and they were virtually at death's door and discovered that below them there were a group of 400 Aboriginal people who took them in and fed them roast duck and cake. And they had been harvesting grain from an ephemeral riverbed, converting it into flour and making bread, which Sturt said was the lightest and sweetest tasting cake he'd ever eaten. And it's just indicative of the occupation of Australia that Europeans were dying and Aboriginal people were prospering, not just living from hand to mouth, picking up berries and roots and grubs, but actually prospering on the fat of the land, something which Australians still can't do in those parts of Australia. So I found it a very telling story about the difference between European occupation of the land and Aboriginal people's knowledge of the land.
வென்றவர்கள் தான் வரலாற்றை எழுதுகிறார்கள் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார்.
That's right, yes.
ஐரோப்பியர்கள் காலனித்துவ ஆதிக்கம் செய்த மற்ற நாடுகளில் உள்ளூர் மக்களிடம் ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் ஆஸ்திரேலியாவில் அப்படி செய்யவில்லை என்கிறார் ப்ரூஸ் பாஸ்கோ.
No, Australia is a very particular case because Aboriginal people had developed a law which didn't rely on war. It relied on negotiation and the law itself to maintain communication, discipline and care in the across the country between groups, and it wasn't based on war. So it's a particular situation, and in other places like New Zealand, like India, like the United States, where there were warlike peoples, the nature of the colony was on a war footing. In Australia, Aboriginal people took a while to fight back because the law required them to incorporate new arrivals into the system. So Aboriginal people weren't actually at war with Europeans for about 7 or 8 years. Once Aboriginal people realised that they would have to fight back if they were to hold their land, then a war took place. But under circumstances where smallpox reduced the population by 80%, meaning that it was impossible for Aboriginal people to actually maintain a war footing, and therefore treaties were ignored.
பூர்வீக மக்கள் நிலத்தை சொந்தம் கொண்டாடவில்லை. தம்மை அந்த நிலம் உரிமை கொண்டிருப்பதாக அவர்கள் நம்பினார்கள். அதுவும் ஒரு காரணம் என்கிறார் அவர்.
That's correct. Certainly Aboriginal people didn't believe you could possess the soil, so that it meant that it was difficult for Aboriginal people to understand the meaning of possession of the soil, because Aboriginal people believed that they owed absolute allegiance to the earth itself, not the other way around.
SBS Tamil, நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர், பூர்வீக மக்கள் வேட்டையாடி வாழ்ந்தார்கள் என்ற கருத்தை மறுத்து அவர்கள் விவசாயம் செய்து வாழ்ந்தார்கள் என்று தனது ஆராய்ச்சி மூலம் அறிந்திருப்பதாக எழுதியும் பேசியும் வரும் பூர்வீக பின்னணி கொண்ட எழுத்தாளர், பேராசிரியர் மற்றும் ஆய்வாளர் ப்ரூஸ் பாஸ்கோ. அவரது ஆராய்ச்சி முடிவுகளுக்கு பூர்வீக மக்கள் விவசாயத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பதை ஆஸ்திரேலியர்கள் பெருவாரியாக ஏற்றுக்கொண்டிருப்பதாக சொல்கிறார் ப்ரூஸ் பாஸ்கோ.
Generally, it has been received very well, including by historians. People are amazed that 230 years later, the documentary evidence supplied by explorers and pioneers hadn't made it into the history of the country. People are understandably surprised by that and annoyed. There are some people who are resentful. There are some people who can't get their head around the fact that Aboriginal people had special knowledge of the country, or had a special economy, an attachment, an agricultural economy. But those people are few. Generally, people accept the fact that this part of the history of the country was just left out of the victor's story, and now is the time to include it.
இருந்தாலும் எங்கும் இருப்பதைப் போல இங்கும் தனது ஆராய்ச்சி முடிவுகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள் என்று அண்ட்ரூ போல்ட் என்ற ஊடகவியலாளரை உதாரணம் காட்டி கூறினார்.
Andrew Bolt represents a proportion of Australia which is decidedly racist and decidedly head in the sand. But those people are always there. And in fact, those people have always been in any civilization. There are some people who don't have the generosity of the best angels of our hearts and can't see anything but their own welfare, their own superiority. And so it doesn't matter what point of history, what country, what group of people you go to, you'll find those people are there. All we have to do is encourage those better angels.
ஆனால் தம்மை பற்றி மட்டுமே கவலைப்படுபவர்கள் கருத்துகளால் நாம் நிலை குழம்பாமல் உண்மையை அறிந்து மற்றவர்களுக்கும் நல்லது நினைப்பவர்களை மனதில் வைத்து நாம் செயல்பட வேண்டும் என்கிறார் ப்ரூஸ் பாஸ்கோ. ஆஸ்திரேலிய அரசியலமைப்பில் பூர்வீக மக்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவது குறித்து கருத்து கேட்டபோது அது வெறும் பத்திரிகை மட்டும்தான், அப்படி பல ஒப்பந்தங்கள் வரும் காகிதமாக நிறைவேற்றப்படாமலேயே போயிருப்பதால் தனக்கு அதில் நம்பிக்கை இல்லை என்றாலும் எதிர்கால சந்ததியினருக்காக அப்படி சேர்த்துக் கொள்ளப்படுவது நல்ல விடயம் என்றார் அவர்.
Look, I don't care much for paper because, as you mentioned before, a lot of those treaties that had been signed between Indigenous peoples around the world were dishonoured in the Smithsonian Institute in Washington. There's a wall full of them, of those treaties signed in goodwill by First Nation American people with American presidents, generals, and you name it, they signed it. And none of them were honoured, not one. All were dishonoured. So the paper, for me, means very little. What is important is the willingness of the human spirit to treat all peoples as equally human and respond to their needs in accordance with that idea. I'd be happy for constitutional recognition. I think it's a vital part of any scheme, but really it's only a bit of paper. And I'd be happy for a treaty. I think it'd be really productive thing to do, but once again, it's only a bit of paper. It's what's in people's hearts that matters. It's the blood that flows through them. That is the thing that has to change. It has to change in temperature, and it has to change in will.
பூர்வீக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதா என்று கேட்டதற்கு, பூர்வீக மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை ஏற்றுக்கொள்ளும் வரை மற்றைய ஆஸ்திரேலியர்களுக்கும் பூர்வீக மக்களுக்கும் இடையிலான இடைவெளி முற்றாக நீங்கும் என தான் நம்பவில்லை என்கிறார் ப்ரூஸ் பாஸ்கோ.
I don't think the gap can ever close while Australians believe that they are doling out charity to Aboriginal people. Until Australians understand how they came by the land and the terrible injustice that was dealt to Aboriginal people. And you know, they call a spade, Aboriginal people were massacred en masse. There were massacres all over the country. We still don't know how many people were killed. We know there were thousands. And That has never been recompensed. And, you know, once again, recompense is just a bit of paper. What has to change is knowledge and acceptance of that knowledge. And we go from there. I don't want to revisit massacres. Most of my people don't. We remember them. We'll never forget them. You know, we visit those sites. We know the names of the people who were killed. We'll never forget. And that's part of our law, is to remember and honour. We have to also look after our children. And so we can't wallow in the past. We have to move forward. We hope that our fellow Australians will move forward with us.
தமிழர்களுக்கும் பூர்வீக மக்களுக்கும் இடையிலான தொடர்பு குறித்து அறிந்துள்ள புரூஸ் பாஸ்கோ தான் அந்த ஒற்றுமைகளை மொழியிலும் உருவ அமைப்பிலும் நேரடியாக பார்த்ததாக சொல்கிறார்.
Yes, I've heard that too. And we share some words and we share some physical characteristics. So that's a pretty obvious connection. And I don't know whether that was a north-south or south-north movement, but I've been to India and I've noticed that Tamil people have a physical similarity to Aboriginal people, share some words and share some attachments to the land. And Aboriginal people have been here for a minimum of 100,000 years. So causing the question when that connection took place, but doesn't deny the fact that there probably was a connection.
அவருக்கு நன்றி கூறி விடைபெற்றோம்.
Thank you very much. I appreciate the chance to talk to Tamil people.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil